திரோதான சக்தியினுடைய உதவியை உணர்த்துவது. இறைவன் உயிர்களை கேவல நிலையிலிருந்து சகல நிலையில் செலுத்தியிருக்கிறான். இறைவனுடைய நோக்கம் என்ன, இறைவனுடைய திட்டம் என்ன என்றால், உயிர்கள் தன்னை உணர்ந்து, அதாவது தன்னை உணர்ந்துனா இறைவனை, இறைவனை உணர்ந்து தன்னை போலவே என்று மாறாத ஒரு தன்மையை அடைவித்தல் வேண்டும். உயிர்கள் பெரும்படி செய்தல் வேண்டும், தன்னை போல ஆக்குதல் வேண்டும். அதுதான் இறைவனுடைய நோக்கம், உயிர்களை தன்னை போல ஆக்குதல், தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரும்படி செய்தல். அவனுடைய இறைவனுடைய நிலைமையை பெற வேண்டுமானால் அந்த உயிர்களிடமுள்ள மல சக்தி நீங்க வேண்டும், அறியாமை நீங்க வேண்டும், இறைவனை உணரக்கூடிய தகுதியை பெற வேண்டும். இறைவனை உணரக்கூடிய தகுதி என்றால் அந்த தகுதி என்ன, என்ன தகுதி என்றால், இறைவன் எப்படிப்பட்டவன், மிக மிக நுண்ணிய அறிவுப்பூர்வம், அதிசூக்கும சித்து என்பார்கள். இறைவன் அதிசூக்கும சித்து, நுண்ணிய அறிவுப்பூர்வம். சிவபுராணம் கூறுகிறது, நோக்கரிய நோக்கே நுணுக்கு அறிய நுண் உணர்வே என்று இறைவனை குறிப்பிடுகிறார். நுணுக்கு அறிய நுண்ணுணர்வு, இறைவனுடைய அறிவு அப்படி செயற்கையான முறையிலே நுணுக்கமடைந்தது அல்ல. நுணுக்கு அறியன இல்லாதன்னு அர்த்தம், நுணுக்குதல் இல்லாத, அதாவது என்ன பொருள், இயற்கையாகவே இயல்பாகவே இறைவனுடைய அறிவு நுணுக்கமான அறிவு. ஆனால் உயிர்களுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்றால் பருமையான அறிவு, தூல அறிவு என்பார். உயிர்களுடைய அறிவு தூல சித்து, உயிர்கள் அனைத்தும் தூல சித்து. தூலம் என்றால் பருமை, பருமை என்றால் கண்ணுக்கு புலப்படும் என்றெல்லாம் நினைத்துவிடக் கூடாது. இறைவனுடைய அறிவை நோக்க உயிர்களுடைய அறிவு நுட்பமா பருமையானது. இறைவனுடைய அறிவை நோக்க அதை ஒப்பிடுகிற போது உயிர்களுடைய அறிவு பருமையான அறிவு, ரெண்டு நுட்பமான அறிவு தான். உயிர்களுடைய அறிவு நுட்பமான அறிவு, ஆனால் இறைவனை நோக்க இது பருமையான அறிவு. இந்த அதனால்தான் ஆணவமலம், அதுவும் பருப்பொருள், ஆணவமலமும் பருப்பொருளாக இருப்பதனால அது பருமையான உயிர்களுடைய அறிவை பற்றி இருக்கிறது. ஆணவமலம் இறைவனை பற்ற முடியவில்லை, ஏனென்றால் இறைவன் அதிசூக்குமமான அறிவு, மிக நுண்ணிய அறிவு. அதனாலே ஆணவமலம் அதை இறைவனை பற்ற முடியாது. அதற்கு ஒரு ஓமை முன்னாலே சொல்லியிருக்கிறேன் வகுப்புல, அதற்கு என்ன ஓமை நினைவிருக்கிறதா? கடல், கடல் வெளி, அதிலே நிறைந்திருக்கிற நீர், அந்த நீரை பற்றி இருக்கிற உப்பு, அந்த பருமையான உப்பு பருமையான நீரை பற்றி இருக்குமே தவிர அந்த நுண்ணிய கடல் இடத்தை, கடல் வெளியை பற்ற முடியாது. அதுபோலத்தான் கடல் வெளி போல இறைவன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறான், அவனிடத்தில்தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. இப்போ நம்மை நாம் நம்மை எல்லாம் உள்ளடக்கி கொண்டிருப்பது எது? ஆகாயம். உலகத்தையும் உலக பொருள்களையும் உள்ளடக்கி வைத்திருப்பது ஆகாயம். மற்ற நான்கு பூதங்களையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறது ஆகாயம். ஆதலால் தான் இறைவனுடைய நிலையை சொல்லுகிற போது ஆகாயத்தோடு ஒப்பிடுவார்கள். அருள்வெளி, அருள், இறைவனுடைய அருள் வெளிக்குள்ளேதான் அனைத்துமே அடங்கி உள்ளன என்பார்கள். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது என்று தாயுமானவர் சொல்லுகிறார். தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படியாக செய்திருக்கிறான். எனவே இறைவன் நுண்ணிய சித்து, உயிர்கள் தூல சித்து. எனவே அப்படிப்பட்ட இறைவனை உணர வேண்டுமானால் இந்த பரு அறிவினால் இறைவனை உணர முடியாது. உயிர்களுடைய பருமையான அறிவினால், தூல அறிவினால் இறைவனை உணரவே முடியாது. எனவே நுண்ணிய பொருளாகிய இறைவனை உணர வேண்டுமானால் ஆன்மாக்களுடைய அறிவும் எப்படி ஆக வேண்டும்? ஆமா, நுணுக்கத்தை அடைய வேண்டும். நுட்பத்தை அடைந்தால்தான் இறைவனை உணர முடியும். அந்த அறிவு நுணுக்கத்தை இந்த ஆணவமலம் இருக்கிற வரை பெற முடியாது, அது தடையாக இருக்கிறது. எனவே அந்த ஆணவமாகிய தடையை நீக்கி ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காக, படிப்படியாக பக்குவப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு தனுகரண புவன போகங்களை தந்திருக்கிறான். எனவே பக்குவம் என்றால் என்ன? பக்குவம் என்றால் என்ன? இறைவனை உணரக்கூடிய அறிவு தகுதி. இறைவனை உணரக்கூடிய அறிவு தகுதிக்குத்தான் பக்குவம் என்ற பெயர். இந்த அறிவு தகுதியை, பக்குவத்தை உலக வாழ்க்கையை கொடுத்து படிப்படியாகத்தான் உண்டாக்குகிறான். படிப்படியாகத்தான் உயிர்களினுடைய அறிவை பக்குவப்படுத்தி வருகிறான். இறைவன் நினைத்தால் ஒரே நாளிலே பக்குவத்தை கொடுக்கக்கூடாது, அவனுக்கு அந்த ஆற்றல் இல்லையா? அவன் தான் எல்லாம் வல்லவனாயிற்று. இறைவன் நினைத்தால் முடியாதது என்ன? முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று சேக்கலார் கேட்கிறார். எனவே இறைவன் நினைத்தால் முடியாத காரியம் என்ன இருக்கிறது? இந்த உயிர்களை உடனே பக்குவப்படுத்தி ஆட்கொள்ளக்கூடாதா என்று கேட்க தோன்றுகிறது. இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா இல்லையா? அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, ஆனால் நமக்கு அந்த தகுதி இல்லை. ஒரு கிலோ அல்வா வீட்டுக்கு வாங்கி வருகிறோம், பச்சை குழந்தையம் கொடுத்து ஒரே நேரத்தில் உண்ண சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அந்த குழந்தைக்கு இருக்கிறதா? இல்லையே. எனவே நான் தரக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது, வாங்கி வரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி குழந்தைக்கு இல்லை. அதே போல இறைவனுக்கு பக்குவத்தை தரக்கூடிய தகுதி இருந்தாலும் அதை ஒரே நேரத்தில் பெறக்கூடிய தகுதி உயிர்களுக்கு இல்லை. அதனாலே படிப்படியாகத்தான் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம்லவா, உயிரினுடைய இயல்பு என்ன? உயிரினுடைய சிறப்பு இயல்பு ஒன்றொன்றாக சிறிது சிறிதாக படிப்படியாக அறிவதுதான் உயிரினுடைய சிறப்பு இயல்பு. உயிரினுடைய சிறப்பு இயல்பு சிறிது சிறிதாக அறிதல், படிப்படியாக அறிதல். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், சிறப்பு இயல்பு என்பது என்றைக்கும் மாறாதில்லையா? எனவே அந்த சிறப்பியல்பை இறைவன் மாற்றுவானா? பொருள்களுடைய சிறப்பியல்பை இறைவன் மாற்ற மாட்டான். அப்படி மாற்றுவான் என்றால் கல்லுக்கும் அறிவை கொடுக்கலாம். அப்படி அவனை செய்ய ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும்? இயற்கைக்கு மாறாக இறைவன் செய்ய மாட்டான். அவன் இறைவனை நீதியே என்று சொல்லு அழைக்கிறார்கள். நீ அவன் அற நெறியிலே நிற்பவன், அவன் நினைத்தபடியெல்லாம் செய்ய மாட்டான். எனவே உயிர்களுடைய தகுதியை அறிந்து சிறிது சிறிதாகத்தான் அறிவை வளர்ப்பானே தவிர ஒரே நாளிலே பக்குவத்தை தரமாட்டான். அதைத்தான் அந்த சிவகாமி அம்மையார் இறைவனுடைய திருநடனத்தை காணுகிறார் என்பதனுடைய தத்துவம் அதுதான். இறைவனுடைய நடனம் எதை காட்டுகிறது, எதை குறிக்கிறது? ஐந்தொழிலினுடைய நோக்கம் என்ன? உயிர்களை பக்குவப்படுத்துவதுதான். உயிர்களை பக்குவப்படுத்துவதுதான் இறைவனுடைய ஐந்தொழில் குறிப்பது. இறைவனுடைய திருக்குறிப்பை உணர்ந்து செயல்படுவது சக்தி. இறைவன் என்ன நினைக்கிறானோ அதை செயல்படுத்துவது சக்தி. எனவே சிவகாமி ஆகிய அந்த தாய், உலக அன்னை, இறைவனுடைய குறிப்பை அறிந்து உயிர்களை பக்குவப்படுத்துகிறாள் படிப்படியாக. அருகிலே நின்று அந்த நடனத்தின் பயனை சிவகாமி அம்மையார் பெற்று அதை உயிர்களுக்கு சேர்ப்பிக்கிறாள். இறைவனுடைய நடனத்தின் பயனை இடையிலே நின்று அம்மைதான் நின்று உயிர்களுக்கு சேர்ப்பிக்கிறாள். ஆக எப்படி அந்த அந்த சக்தி தான் திரோதான சக்தி என்ற பெயரை பெறுகிறது. சிவகாமி தான் திரோதான சக்தி. அது எப்படி பக்குவப்படுத்துகிறது என்றால், உலக அனுபவத்தை கொடுத்து, உலக அனுபவத்தை கொடுத்து, இன்ப துன்பங்களை கொடுத்து, அவற்றின் மூலமாக மெய்யுணர்வை, ஞானத்தை சிறிது சிறிதாக ஊட்டுகிறார் திரோதான சக்தி. உலக அனுபவத்தின் மூலமாக, உலக அனுபவத்தின் வழியாக ஞானத்தை, இறைவனை உணரக்கூடிய ஞானத்தை தருகிறாள். குமரகுருபரர் சொல்லுகிறார் பண்டார மும்மணிக்கோவை என்ற நூலிலே, அந்த பச்சிளங் குழந்தை, பால் உண்ணக்கூடிய பருவத்தில் இருக்கிற அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டால் அந்த நோயை தீர்க்கிற மருந்தை நேரே கொடுக்க மாட்டாள். நேரே கொடுத்தால் அந்த குழந்தையினுடைய பசுங்குடல் தாங்காது என்பதனாலே அந்த நோய்க்குரிய மருந்தை தான் உண்டு, பால் வழியாக அந்த நோயினுடைய தன்ன நோய், அந்த நோயை தீர்க்க மருந்தினுடைய ஆற்றலை குழந்தைக்கு புகட்டுகிறாள். பால் உன் குழவி பசுங்குடர் பொறாது என, பால் உன் குழவி பசுங்குடர் பொறாது என நோய் உன் மருந்து தாய் உண்டாங்குங்கிறார். நோய்க்கு உண்ணக்கூடிய மருந்தை தாய் உண்டார் போல. அதுபோலத்தான் இது உவமை. அதுபோல அந்த திரோதான சக்தியாகியதாய் அந்த இறைவனுடைய நடன அந்த நடனத்தை தரிசித்து, அதாவது அந்த இறைவனை உணரக்கூடிய அந்த மெய்யுணர்வை உயிர்களுக்கு சிறிது சிறிதாக வழங்குகிறார். அப்படிப்பட்ட அந்த திரதான சக்தியினுடைய அவள் செய்கின்ற நன்மையை இந்த ஐந்தாவது நூற்பாவிலே உணர்த்துகிறார் மெய்கண்டார். நூற்பாவை பார்க்கலாம். விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு, ஏதோ குறைகிறது எங்க? மெய் வாய் கண் மூக்கு செவியை காணும், அந்த செவியை சேர்த்துக் கொள்ளுங்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி, அவர் மறந்து விடவில்லை மெய்கண்டார். மறந்து விட்டு விட்டார் அப்படியெல்லாம் இல்லை. நான்கு சொன்னால் இன்னொன்று சொல்லாமலே விளங்கும். மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா, அளந்து அறிந்து அறியா, அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே. இங்கே திரோதான சக்தியை குறிக்கிற சொல் என்ன இருக்கு? அருள். அருள் என்பதுதான் திரோதான சக்தி. இரண்டாம் நூற்பாவிலே எப்படி குறிப்பிட்டார்? சக்தி என்று குறிப்பிட்டார். ஆணை, ஆணை என்று குறிப்பிட்டார். இரண்டாவது நூற்பாவிலே ஆணை என்று குறிப்பிட்டார் திருதான சக்தியை. அங்கேயும் திருதான சக்தி தான் இரண்டாம் நூற்பாவிலே. இங்கே ஐந்தாவது நூற்பாவிலே அருள் என்று குறிப்பிடுகிறார். எனவே இறைவனுடைய அருள் இரண்டு வகையிலே செயற்படும். இரண்டு வகையிலே செயற்படும் அருள். நேற்று சொன்னதைப் போல மரக்கருணை, அறக்கருணை என்ற இரண்டு வகையிலே. மரக்கருணை என்பது துன்பங்களை கொடுத்து பக்குவப்படுத்துகின்ற திரவதான சக்தி. இப்ப மருத்துவரிடம் போனால் அவர் அந்த நோயினுடைய தன்மையை அறிந்து மருத்துவம் செய்வார். சில நோய்களை தீர்ப்பதற்கு அந்த காலத்துல இப்போது உள்ள இந்த முறையெல்லாம் இல்லையே, இப்போ வழி இல்லாமலே எல்லா அறுவை சிகிச்சைகளையும் செய்து முடித்து விடுகிறார்கள். ஆனா அந்த காலத்துல கத்தியை போட்டு அறுப்பார்கள், அதெல்லாம் தாங்கி ஆக வேண்டும், தாங்கி கொள்ளும். எனவே சில நோய்களை கத்தியை கொண்டு அறுத்து துன்பத்தை கொடுத்து தான் தீர்க்க வேண்டியிருக்கிறது. என்ன இவ்வளவு கொடுமையானவராக இருக்கிறாரே என்று மருத்துவரை அந்த நோயாளி ஏசுவது இல்லை, தன்னுடைய நன்மைக்காகத்தானே அப்படி செய்கிறார். ஆனால் சில நோயாளிகளுக்கு நல்ல இனிப்பு மருந்தை கொடுத்து நோயை தீர்க்கிறார். அது அந்தந்த நோயாளியினுடைய நோயினுடைய தன்மையை பொறுத்தது. அதுபோலத்தான் நமக்கும் இன்ப துன்பங்களை அவரவர் நம்முடைய நிலையை அறிந்து கொடுக்கிறார். சிவஞான சித்தியாரிலே சொல்லுவார், சிவஞான சித்தியாரிலே இவருடைய மாணவர், நிகண்டாருடைய மாணவர் அருணந்தி சிவம், மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோய்களை மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும், அறுத்தின அன்போடு, திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் என்று சொல்லுகிறார். தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும், அம்மையப்பா இனி ஆற்றேன் என்கிறார். அப்படி அடித்தல் திருவாசகத்திலும் வருகிறது, அடித்து அடித்து அக்காரம் ஊட்டிய அதிசயம் அறியேனேங்கிறார். அடித்து அடித்து அக்காரம் ஊட்டு, அதுதான் திருவதான சக்தி. மரக்கருணை, இது அந்த உயிர் பக்குவப்படுகின்ற வரை. பக்குவம் என்றால் என்ன பொருள் சொன்னேன் பார்த்தோம், இறைவனை அறியக்கூடிய தகுதியை அறிவு பெறுதல். அது பெற்றுவிட்டால், அவ்வாறு பக்குவப்பட்டு விட்டால் அந்த உயிருக்கு அறக்கருணையாக, அதாவது நேராகவே அருளாக அருள் சக்தியாக, திரோதான சக்தி என்பது மாறி அருள் சக்தியாக நேரே அருள் புரியும், அது அருள் சக்தி. இந்த நூற்பாவிலே அருள் என்று குறிப்பிட்டாலும் என்ன கருத்து, திரோதான சக்தி தான், திரோதான சக்தி தான் சொல்லப்படுகிறது. அருள் என்பது திரோதான சக்தியை குறிக்கும். இப்படியெல்லாம் உயிர்களாகிய நம்மை பக்குவப்படுத்துகின்ற அந்த திருவருளை நாம் உணர முடிகிறதா என்றால் உணர முடியாது. ஏனென்றால் அது தன்னை காட்டிக்கொள்வது இல்லை. திரோதான சக்தி தன்னை காட்டாது, தன்னையும் காட்டாது இறைவனையும் காட்டாது. திரோதான சக்தி தன்னையும் காட்டாது இறைவனையும் காட்டாது, உலகத்தைத்தான் காட்டும். எனவே உயிர்களுக்கு பின்னிருந்து, உயிர்களுக்கு பின்னிருந்து திரோதான சக்தி செலுத்துகிறது. உயிர்களுக்கு முன்னின்று செலுத்துவது எது என்றால் அது அருசக்தி. அது பக்குவப்பட்ட உயிர்களுக்கு முன்னின்று செலுத்தும். பின்னிருப்பது திரோதான சக்தி, முன்னிற்பது அருள் சக்தி. மங்கள நிகழ்ச்சிகளிலே இந்த அழைப்புதழிலே என்ன போடுகிறோம், இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு, இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு இந்த சுபகாரியம் நடத்துகிறோம். ஆக முன்னிற்பது அருள் சக்தி. எனவே அப்படிப்பட்ட திரோதான சக்தியை உயிர்களாகிய நாம் உணராமல் இருக்கிறோம். அதற்குத்தான் திருவருள் பயனிலே எத்தனை ஓமைகள். இறைவன் அந்த திரோதான சக்தியை நாம் உணராமல் இருப்பதற்கு பல பல ஓமைகளிலே நினைவிருக்கா, திருவருள் பயனில் என்ன ஓமை, தரையை அறியாது தாமே திரிவார், புறையை உணரா புவி, வேற என்ன ஓமை? ஊமன் கண் போல ஒளியும் மிகையுருளேயாம், மண் கண் காணாதவை.